கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இல்ல ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் தலைகளை வணங்கி மௌன ஜெபம் செய்வோம். ஆமென். இந்த இல்ல ஆராதனைக்கு ஆரம்பமாக 243வது பாடலை பாடுவோம். சொந்தமாக்கி கொள்ளும் ஆண்டவரே என்கிறதான பாடல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது பாடுவோம்.
திவ்யன்பின் சத்தத்தை ரட்சகா கேட்டு உம்மையண்டினே, இன்னும் கேட்டி சேரைய நாண்டவா அவள் கொண்டிதோ வந்தே, இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே, ஜீவன் தந்த ரட்சகா என்னை மோற்றுமே இந்த நேரத்தில் சொந்தமாக்கி கொள்ளுமே, உம்மை வாஞ்சையோடெந்த நுள்ளத்தில் நாடி தேட செய்யோமே, இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே, ஜீவன் தந்த ரட்சகா திருப்பாதத்தில் தங்கும் போதெல்லாம் பேரானந்தம் காண்கிறே, உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கையில் மெய் சந்தோஷமாகிறே, இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா, இன்னும் கண்டிராத பெரின்பத்தை விண்ணில் பெற்று வாழுவே, திவ்யன்பே நாழமும் நீளமும் அங்கே கண்டானந்திருப்பே, இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா.
ஆமென். இப்பொழுது நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 148வது சங்கீதம். சங்கீதம் 148, ஒரு அருமையான சங்கீதம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நம்ம எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீதம் 148 வசனம் 1, அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். வசனம் 2, அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். வசனம் 3, சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வசனம் 4, வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள், அவை வசனம் ஐந்து, அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. வசனம் ஆறு, அவர் அவைகளை என்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார், மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். வசனம் ஏழு, பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மாகா மச்சங்களே சகல ஆழங்களே. வசனம் எட்டு, அக்கினியே கல் மழையே உறைந்த மழையே மூடுபனியே அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. வசனம் ஒன்பது, மலைகளே சகல மேடுகளே கனிமரங்களே சகல கேதுருக்களே. வசனம் பத்து, காட்டு மிருகங்களே சகல நாட்டு மிருகங்களே ஓரும் பிராணிகளே இறகுள்ள பறவைகளே. வசனம் பதினொன்று, பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே பிரபுக்களே பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே. வசனம் பன்னிரெண்டு, வாலிபரே கன்னிகைகளே முதிர் வயது உள்ளவர்களே பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள். வசனம் பதிமூன்று, அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. வசனம் பதினான்கு, அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா, ஆமென். இதோடு இந்த 14 வசனத்தோடு 148 சங்கீதம் முடிவடைகிறது. ஒரு அருமையான சங்கீதம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். இப்பொழுது இந்த சங்கீதத்திற்கான சில வசனங்களின் விளக்கத்தை நாம் பார்ப்போம். இந்த சங்கீதத்தை எழுதினது யார் என்று புரியவில்லை. ஆனால் இந்த சங்கீதத்தை முடிக்கும் பொழுது அல்லேலூயா என்று முடித்து அல்லேலூயா என்று ஆரம்பிக்கிறார். அவருடைய ஒரு அழகு, இந்த சங்கீதத்தினுடைய அழகு இதில் வெளிப்படுகிறது. தேவன் எப்படி வானத்தை பூமியை படைத்து நட்சத்திரங்கள், அதுக்கப்புறம் ஆகாய மண்டலங்கள், அதன் பிற்பாடு அவர் மிருகங்கள் பறவைகள் ஆகாயத்து மச்சங்கள் அப்புறம் படைச்சிட்டு கடைசியில் ஆறாவது நாள் மனுஷனை படைக்கிறார். ஆறாவது நாள் மனுஷனை படைத்து ஏழாம் நாள் ஓய்ந்திருக்கிறார் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த சங்கீதத்தை எழுதுகிறதான அந்த சங்கீதக்காரன் அப்படியாகவே இதையும் அவன் எழுதுகிறான். கடைசியில் தான் அவன் அந்த ஆறாம் நாளில் எப்படி மனுஷனை படைத்தாரோ அப்படியாக கடைசியில் மனுஷர்களை துதிக்கும்படி செய்கிறான். நன்றாக பாருங்களேன், முதல் வசனம், அல்லேலூயா வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். முதலாவது இந்த பூமியை இந்த சங்கீதக்காரன் எடுக்கவில்லை. அவர் மிக உயரமான தேவனாகிய கர்த்தர் வாசம் செய்கிறதான அந்த ஸ்தலத்துக்கு அவர் செல்கிறார். வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். இவருடைய ஒரு நம்பிக்கை பாருங்கள், வானத்தில் உள்ளவைகள் தேவனால் படைக்கப்பட்டவைகள் எல்லாமே தேவனை துதிக்கும் என்று மிக உறுதியாக கூறுகிறார். நாம் நினைக்கிறது போல் மனுஷங்க தான் தேவனை துதிக்கிறாங்க என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் தவறாமல் வானங்கள் அவரை துதிக்கிறது. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள் என்று குறிப்பிடுகிறார். இரண்டாம் வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார், அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். ஆக இந்த உலகத்தில் முதல் முதலாக தேவனாகிய கர்த்தர் தேவ தூதர்களை படைத்திருக்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படும் போது அதன் பிற்பாடு அவர் தேவ தூதர்களை படைத்திருக்கிறார். இங்கே சொல்கிறார், அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். முதலாவது தேவ தூதர்களை அவர் துதிக்கும்படி சொல்கிறார். இவர் ஏன் சொல்கிறார் என்று தெரியவில்லை. ஏனென்றால் தேவதூதர்கள் அவரோடு இருக்கிறார்கள். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடு ஒவ்வொரு நாளும் இருக்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் துதித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:9 அங்கே இருக்கிற தேவதூதர்கள் எப்பொழுதும் அவரை பார்த்து இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் துதித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதன் பிற்பாடு 3 சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள் என்று அவர் எழுதுகிறார். எவ்வளோ ஒரு ஒரு நம்பிக்கை பாருங்க. இந்த சூரியனும் சந்திரனுக்கும் உயிர் இருக்கிறதா, அதுக்கு வாய் இருக்கிறதா, அது தேவனை துதிக்குமா என்றால் துதிக்கும், உண்மையிலே துதிக்கும். சூரியன் தேவனை துதிக்கும், சந்திரன் தேவனை துதிக்கும், அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்த வசனம் என்னவென்றால் யோசுவா புத்தகம் 10 12-13, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். வசனம் 13, அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது இல்லையா. அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரியாமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இந்த வசனத்தை விட வேறு எந்த வசனம் நமக்கு ப்ரூஃப் வேணும்? யோசுவா சொல்கிறான், சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேல் தரித்து நில்லுங்கள். அவன் இடத்தை குறிப்பிடுகிறான். நீ கிபியோன் மேல் நிற்க வேண்டும் சூரியனே, சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேல் நிற்க வேண்டும் என்று சொல்லப்படும் போது அது அப்படியே நின்றது என்று சொல்லப்பட்டிருக்கு. சூரியனும் நிலவும் நமக்கு நன்றாக தெரியும். இது சயின்ஸ். இது சயின்ஸில் ஒன்று சொல்கிறேன், சூரியன் அது எங்கே இருக்கிறதோ அங்கே தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய பூமி தான் சுற்றி வருகிறது. பூமி சூரியனை சுற்றி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வர 365 ஆகும், அதுவே ஒரு வருஷம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயுளோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று சொல்லப்படும் பொழுது இந்த பூமி நின்றிருக்கிறது. அறிவியலின் படி பூமி நின்றிருக்கிறது. அது அந்த கோணத்தில் பார்த்தால் சூரியன் நின்றது போல சந்திரன் நின்றது போல காட்சி அளிக்கிறது. ஆனால் உண்மையிலேயே இந்த பூமி தான் நின்றிருக்கிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வார்த்தை கேட்டு சூரியனை நிற்கும்படி செய்கிறார், சந்திரனை நிற்கும்படி செய்கிறார் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு இவைகள் செவி கொடுக்கிறது என்றுதான் அர்த்தம். சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள் என்று சொல்கிறார். சகல நட்சத்திரத்தை பார்த்து துதியுங்கள் என்று சொல்கிறார். மத்தேயு 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 2:9 ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா பாருங்கள், ஒரு நட்சத்திரம் இயேசு எங்கே பிறந்திருக்காரோ அவரை வழிகாட்டுகிறது. சரியாக இயேசு பிறந்த இடத்திற்கு வந்த பொழுது அந்த நட்சத்திரம் நின்று விட்டது. அதன் பிற்போல் நட்சத்திரம் காணாமல் போய்விட்டது. ஆக இது நமக்கு என்னத்தை குறிப்பிடுகிறது? இந்த உலகத்தில் மேலே இருக்கிற சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இது எல்லாமே அல்ல தேவதூதர்கள் எல்லாமே அவரை துதிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் 4 குறிப்பிடுறார், வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். ஒவ்வொன்றாக நாம் விளக்கம் கொடுத்து கொண்டே சென்றால் உண்மையிலே இந்த ஃபேமிலி ஆல்டரில் அவ்வளோ சீக்கிரம் இது முடியாது. அவைகள் கர்த்தர் நாமத்தை துதிக்க கடவுது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. இப்போ தேவனை கர்த்தர் இவை எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார் என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் உயிர் இருக்கிறது, எல்லாவற்றும் எல்லாமே தேவனை அறிந்திருக்கிறது, அவருடைய நாமத்தை தெரிந்திருக்கிறது. அதனால் அவர் சொல்கிறார், அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்கிறார். அவர் அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நிலைத்திருக்கும்படி செய்தார். மாறான பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார், அதற்கு மாறாத பிரமாணம் இருக்குது. அந்த பிரமாணம் மாறுவதில்லை. சூரியன் தன்னுடைய அச்சில் நின்று கொண்டிருக்கும், சந்திரனும் அப்படியாக நிற்கும், அதுக்கப்புறம் எல்லாமே எல்லா பிளானட்ஸ் எல்லாருமே அதனுடைய அந்த அச்சிலே சுற்றி கொண்டே வரும். இதெல்லாமே மாறாத பிரமாணம், மாற்ற முடியாது. காலத்துக்கு ஏற்ற விதமாக மனுஷனுடைய குணாசியங்களுக்கு மாற்றமாக பிரமாணங்கள் மாறிக்கொண்டு வருகிறது. அதுபோல் அந்த அந்த மேலே இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் மாறாத பிரமாணம், அது இயேசு கிறிஸ்து வருகின்ற வரையில் அந்த பிரமாணம் மாறவே மாறாது. இப்பொழுது அடுத்ததாக பூமிக்கு வருகிற பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மழையே, உறைந்த மழையே, மூடு பணியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே என்று குறிப்பிடுகிறார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். முதலாவது ஒரு மனுஷன் எதனா சொல்லணும், அவர் மகா மச்சங்களே என்று சொல்கிறார், மகா மச்சங்களே என்று சொல்கிறார். அது சகல ஆழங்களே, ஆழங்கள் தேவனை துதிக்குமா? மேடுகள் அவரை துதிக்குமா? சகல மேடுகளே, மலைகளே, கனி மரங்களே, சகல கேதுருக்களே, எல்லாமே துதியுங்கள் என்று சொல்கிறார். இப்போ தேவநாயகி கர்த்தருக்கும் அவைகளுக்கும் தொடர்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு முறை அவர் சென்றப்படும் போது ஒரு அத்தி மரத்தின் கீழே சென்று ஏதாவது கனி இருக்குமா என்று பார்க்கிறார். கனி இல்லை, கனி கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்து அந்த கனி மரத்தை பார்த்து சபிக்கிறார், அது பற்றுப்போனது என்று சொல்லப்பட்டிருக்கு. யாமோய்த்துக்கொள்ளும் இது எல்லாமே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும். ஆரோன், மோசே இவர்கள் எல்லோருமே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இல்லை என்று சொல்லப்படும். என்னாகும் 17 சொல்கிறது, எல்லாருமே 12 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் எல்லாருமே உங்களுடைய கோள்களை எடுத்துக்கொண்டு வந்து அதிலே பேர் எழுதி வையுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது அது கொண்டு போயிட்டு சாட்சி பிரமாணத்தின் கீழே வைக்கிறார்கள். மறுநாள் காலையில் போய் பார்க்கப்படும் போது ஆரோனுடைய கோள் பூ பூத்து துளிர்விட்டு வாதுமை பழங்களை கொடுத்தது. ஒரே ஒரு இரவில் ஒரு உயிரில்லாத கோள் அது முளைக்கிறது, துளிர்க்கிறது, வாதுமை பழங்களை கொடுத்தது என்று பார்க்கப்படும் போது அவைகளுக்கு உயிர் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை ஒரு சாதாரணமான ஒரு காய்ந்து போன ஒரு கோல் கேட்கிறது. மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல கெதிர்களே என்று எல்லாவற்றுக்கும் அக்கினி அவருடைய வார்த்தை கேட்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனை கர்த்தர் மத்திய யாத்திரை 19 பூமிக்கு வரப்படும் போது அக்கினி அங்கே இறங்கினது. அதே போல் நீங்கள் பார்க்கப்படும் போது சோதோம் குமாரா பட்டணம் அழியப்படும் போது சோதோம் குமாரா என்கிற பட்டணத்தின் மீது மாத்திரமே அக்கினி இறங்கினது. தேவனை கர்த்தர் சொல்ல அது இறங்குகிறது, தேவனை கர்த்தர் கட்டளையிட அது நிற்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. பெருங்காற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனை கர்த்தர் எப்பொழுதுமே பெருங்காற்றில் தான். யோபு தேவனத்தில் சந்தேகப்படும் போது தேவனை கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து அவனுக்கு உத்தரவு சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கு. யோபு 38:1 அவர் பெருங்காற்றிலிருந்து உத்தரவு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஞாபகம் அக்கினி என்று சொல்லப்படுறது. அக்கினி தேவனுடைய வார்த்தை கேட்குமா? கண்டிப்பாக கேட்கும். நீங்கள் தானியேல் 3:25 எடுத்து படித்து பாருங்கள். சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ இவர்கள் 3 பேரையும் அக்கினிகளை போடப்படும் போது அக்கினி அவர்கள் மீது பற்றவில்லை. அப்படின்னா அந்த அக்கினி உயிர் இருக்கிற அக்கினி யாரை கொல்ல வேண்டும் என்றோ அதை அவர்களை தான் கொள்கிறது. வேதம் மிக தெளிவாக சொல், அவருடைய தலைமயிருடைய அதில் கூட ஒரு சின்ன அக்கினி படவில்லை. அப்படியாக அந்த அக்கினி தேவ ஜனங்களை காப்பாற்றின்றது என்று சொல்லப்பட்டது. எந்த அக்கினி உலக ஜனங்களை அழித்ததோ அதே அக்கினி சாத்ராக, மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களை பாதுகாத்தது என்று சொல்ல, அப்படின்னா அந்த அக்கினி தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறது என்று அர்த்தம் தானே. ஒன்று ராஜாக்கள் 17:1 பாருங்கள், எலியா குறிப்பிடுகிறார், கர்த்தருடைய வார்த்தையின்படியே சொல்கிறேன், என் வார்த்தையின்படியே இந்த தேசத்தில் மழை பெய்யாது என்று சொல்கிறான். தேசம் 42 அப்படி என்று சொன்னால் 3.5 மழை பெய்யவில்லை. அப்படின்னா தேவனை கர்த்தர் மனுஷனுடைய வார்த்தை கேட்டு இந்த மழை பெய்யாதபடி அப்படின்னா அந்த உலகம் முழுவதுமாக அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது என்று அர்த்தம். 91:11 சொல்லப்பட்டிருக்கு, அவர் உன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா எல்லாமே இந்த எல்லா மிருகங்களும் எல்லாவற்றுக்கும் நம்மளால் விளக்கம் தர முடியும். காட்டு மிருகங்கள் எப்படி அவருடைய பேச்சு கேட்டது, நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், இறகுள்ள பறவைகள், இப்படி எல்லாமே எப்படி அவரை துதிக்கிறது என்பதை நம்மளால் விளக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த எல்லாவற்றையும் முடித்து விட்டு இப்போது கடைசியாக 6 மனுஷனை சிருஷ்டித்த தேவன் கடைசியாக மனுஷங்கிட்ட வருகிறார். பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே என்று சொல்கிறார். அப்படின்னா உயர்ந்த ஸ்தானத்தில் வாசம் பண்ணுகிறவர்கள், ராஜாக்கள், பிரபுக்கள், நியாயாதிபதிகள், இந்த 3 பேருமே இந்த உலகத்தை நியாயத்திருக்கிறவர்கள், ஜனங்களை வழிநடத்த இவர்களை எல்லாருமே தேவனை துதிக்க வேண்டும். எந்த நாட்டை சேர்ந்தவன் என்று கிடையாது, எந்த தேசத்தை சேர்ந்தவன் என்று கிடையாது. எல்லா ஜனங்கள் நாசியில் சுவாசமுள்ள ஒவ்வொரு மனுஷனுமான உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் கண்டிப்பாக கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தர் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு இந்த உயர்ந்த பதவி கிடையாது. அதுக்கப்புறம் வருகிறார், வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயது உள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை துதிப்பதற்கு வயது வரம்பு கிடையாது. வயதாகி விட்டது, அதனால் கர்த்தரை துதிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. நீ அதிகமாக துதிக்க வேண்டும். சிறு பிள்ளைதானே என்று சொல்லி அவர்கள் ஒதுக்க முடியாது. அவர்களும் அதிகமாக துதிக்க வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 2:37 அன்னால் என்கிற 84 வயதுள்ள ஒரு பெண்மணி தெய்வ பயத்துடன் வாழ்ந்து தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபாசித்து ஜபம் பண்ணி தேவனை தொழுது கொண்டு வந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. மற்ற 21:15 சொல்லப்பட்டிருக்கு. அங்கே இருக்கிற சிறு பிள்ளைகள் தேவனை பார்த்து ஓசனா ஓசனா என்று அவரை துதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவர் காற்றை அதட்டினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. Mark 4:39 சொல்லப்பட்டிருக்கு, அவர் காற்றை அதட்டினார், கடலை அதட்டினார், இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். அப்படியாக வாலிபர்கள், கன்னிகைகள், முதிர் வயதுள்ளவர்கள், பிள்ளைகள் என்று யாருமே தேவனை துதிப்பதற்கு விளக்கு கடை எல்லாருமே கண்டிப்பாக துதிக்க வேண்டும். இப்பொழுது நாம் அவரை துதிப்போமா? இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இப்பொழுது நாம் துதி ஆராதனை செய்வோம். அவரை துதிப்போம், இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். எங்களுக்காக ஜெபித்தீர்கள். உங்களுக்கு ஒரு இன்னொரு விண்ணப்பத்தை வைக்கிறேன். என்னுடைய சம்பந்தி இறந்து போனார், கொரோனாவில் இறந்து போனார். ஆனாலும் அவருடைய அவருடைய பையனுக்கு இப்பொழுது கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு, அவருடைய மருமகளுக்கு ஏற்பட்டிருக்கு. அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்கள் நல்ல முறையிலே வீடு வந்து சேரும்படியாக நீங்கள் எல்லோரும் உங்கள் ஜெபத்தில் இந்த காரியத்தை தாங்கும்படியாக நாம் ஜெபிப்போம். நம்ம ஜெபிக்கிறது நம்முடைய வேலை, ரிசல்ட்டு அவருடையது. அவர் எதை செய்தாலும் அவர் செய்யட்டும், ஆனாலும் ஜெபிப்பது நம்முடைய கடமை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிப்போம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்ப இந்த இல்லை ஆராதனையில் இந்த ஃபேமிலி ஆல்டர் அதிலே நாங்கள் ஜெபிக்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை மீண்டுமாக கொடுத்தீரே ஆண்டவரே. உமக்கொடாகொடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். 148 தியானிக்கும்படியாக நீர் கிருபை செய்தீரே. உமக்கொடாகொடி ஸ்தோத்திரம், கொடாகொடி ஸ்தோத்திரம். 148 சங்கீதத்தை இன்றைக்கு தியானிக்கும்படியாக கிருபை செய்தீரே. உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்தில் எல்லா உயிரினங்களும் உம்மை துதிக்கிறது என்று பார்க்குறோம். இந்த யூனிவர்ஸ், இந்த மொத்த உலகமும் உம்மை துதிக்கிறது என்று நாங்கள் இந்த சங்கீதத்தில் நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. ஒருவேளை மனுஷர்கள் மாத்திரம் உம்மை துதிக்காமல் இருக்கலாம் ஆண்டவரே, ஆனாலும் அப்படி துதிக்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த லாக்டவுனில் நீ கொடுத்தீரே. மக்கூடா கூட சோத்திரம், 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 சோத்திரம். மலபர விஷபலி வீரபலபரி வீரப சுவாசமுள்ள அனைவரும் அவரை துதிக்க கடவுள்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை நாமத்தை துதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய நாமம் மாத்திரமே உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக அவருடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். அவராலே இன்றி வேறு ஒருவரும் ரட்சிப்பில்லை. நம்ம ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கு மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்முடைய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். முழங்கால் யாவும் ஆண்டவரே நம்முடைய நாமத்திற்கு முடங்கும்படியாக செய்தீர் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தின் மூலமாக எங்கள் விண்ணப்பத்தை கேட்டீர். அநேக நன்மைகளை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் செய்து கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. என்றென்றைக்கும் நாங்கள் உமக்கு நன்றியோடு இருப்போம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி எப்பொழுதுமே உம்மை துதிக்கிறதான தாவீதை போல நாங்களும் தொடர்ந்து உம்மை துதிக்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. எங்கள் ஜெப நேரத்தை அதிகப்படுத்தினீரே. உம்மை கொடா கொடி ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபத்தையும் எங்களுடைய விண்ணப்பத்தையும் எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. நீ நீதியுள்ள நியாயாதிபதி, என் தேவனை கர்த்த நீதி செய்யாதிருப்பீரோ ஆண்டவரே. தொடர்ந்து நீதி செய்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு நீ செய்கிறது ஒருவேளை எங்களுக்கு ஒருவேளை நாங்கள் சில சமயங்களில் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் கூட அதுலேயும் உம்முடைய சுத்தம் இருக்கிறது. எதிர்காலத்திலே எல்லாமே நன்மையாக தோன்றும். தேவனுக்கு பயந்தவர்களுக்கு எல்லாமே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது என்பதை நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆண்டவரே. அப்படியாக உலகத்திலே வானங்கள் உம்மை துதிக்கிறது, சூரியன் உம்மை துதிக்கிறது, சந்திரன் உம்மை துதிக்கிறது ஆண்டவரே, நட்சத்திரங்கள் உம்மை துதிக்கிறது என்று நாங்கள் ஒரு இந்த சங்கீதத்தில் பார்க்குறோம். வானங்கள், வானாதி வானங்கள், தண்ணீர்கள் எல்லாமே துதிக்கிறது ஆண்டவரே. வேதம் சொல்லப்பட்டிருக்கு, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று சொல்லப்படும் போது யோபிலே பார்க்குறோம். 38 உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று தேவன் சொல்லப்படும் போது அலைகள் வந்து அந்த கரையிலே அடங்கினது என்று பார்க்குறோம். அப்படியாக எல்லா விதமான பெருங்காற்றிலிருந்து நீ உத்தரவு கொடுத்தீர் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீ காற்றை உடைய கட்டுப்பாட்டுகளை வைத்திருக்கிற ஆண்டவரே. இந்த மோசியானவன் சமுத்திரத்தின் மேல் செங்கடல் மீது தன்னுடைய கோலை அடித்த பொழுது ஒரு பெரிய காற்று அடித்து அந்த செங்கடல் விலகினது என்று நாம் பார்க்கிறோம். நீ காற்றுக்கு கட்டளையிடுகிறதான தேவனாகிய கர்த்தராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, தேசத்திலே ஆண்டவரே வெட்டுக்கிளிகள் வரப்படும் போது தேவனை கர்த்தர் ரா முழுவதும் பகல் முழுவதும் ஆண்டவரே பலத்த கீழ்காட்டை வீச பண்ணினார். அப்போது வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகம் முழுவதுமாக நீர் ஆளுகை செய்கிறீரே. கொடா கொடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உலகம் முழுவதுமாக ஆளுகை செய்கிறீரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். தூதர்கள் உம்மை துதிக்கிறார்கள் ஆண்டவரே. எப்பொழுதும் உம்மை பார்த்து பரிசுத்தர், 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 பரிசுத்தர் இரவும் பகலும் ஓயாமல் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர். உம்மை அருகிலே நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உம்மை பார்த்து துதிப்பதை தவிர வேறு வேலை இல்லை ஆண்டவரே. நாங்கள் உம்மை பறித்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கண்களால் பார்க்கவில்லை ஆண்டவரே, ஆனால் தேவதூதர்களோ ஒவ்வொரு நாளும் உன்னை கண்களால் பார்த்து கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய கட்டளை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நான் இப்பொழுது ஜெபித்தால் 12 லேகியோனுக்கு அதிகமான தேவதூதர்களை தேவனை கர்த்தர் அனுப்புவார் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான தேவனை கர்த்தராக என் தேவனை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் தேவத்துதல் எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்கிறார்கள், பணிவிட செய்கிறதான ஆவிகளாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கோ உம்மை குறித்து அதிகமாக துதிப்பதற்கான எங்கள் நாவு வரவில்லை. ஊர் கதைகளை, வீண் கதைகளை பேசி கொண்டிருக்கிறோம். அதையே பெருமையாக உலக காரியங்களை குறித்து, நாங்கள் அறிந்த விஷயங்களை குறித்து உலகம் முழுதுமாக பேசி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தராக தேவனுடைய மகத்துவத்தை அறிவிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் அதிகமாக வெட்கப்பட்டு கொண்டு உடைய வார்த்தைகள் அறிவிக்க எங்களுக்கு வெட்கம் உண்டாகிறது. அரசியல் கதைகளை பேசுவதற்கு எங்களாலே முடிகிறது. சினிமா கதைகளை பேசுவதற்கு எங்களாலே முடிகிறது. இந்த கொரோனா குறித்து அதிகமாக பேசுவதற்கு எங்களாலே முடிகிறது. ஆனாலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய சாட்சிகளை குறித்து எங்களாலே பேசவும் துதிக்கவும் எங்களாலே முடியவில்லை ஆண்டவரே. ஆனாலும் வேதத்திலே பார்க்கிறபடி எல்லா மிருகங்கள், ஆண்டவரே பறவைகள் எல்லாமே உம்மை துதிக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக நாங்களும் என்றென்றைக்கு உண்மை துதிக்கும்படியாக உதவி செய்யுங்க. காட்டு மிருகங்கள் எப்படி துதிக்கிறதோ அதுபோல் நாங்களும் துதிக்கும்படியாக ஆண்டவரே, எங்களை பார்த்து அந்த மிருகங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக செய்யும் ஆண்டவரே. மிருகத்தை பார்த்து நாங்கள் அல்ல, அந்த அறிவில்லாத மிருகங்களை பார்த்து, 5 அறிவுள்ள, 4 அறிவுள்ள, 3 அறிவுள்ள, 2 அறிவுள்ள மிருகங்களை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன இருக்கிறது ஆண்டவரே? 6 நாளிலே படித்த 6 அறிவுள்ள மனிதனாக இருக்கிற நாங்கள் எங்களுடைய துதியின் சத்தம் ஆண்டவர் என்றென்றைக்கும் துதிக்கும்படியாக ஆண்டவரே, ஒரு தேவனை துதிக்கும்படியாக உதவி செய்யும் ஆண்டவரே. தேவனை வார்த்தையினால் புகழும்படியாக உதவி செய்யும் ஆண்டவரே. அவரை வர்ணிக்கும்படியாக உதவி செய்யும் ஆண்டவர். 84 வயதுள்ள ஒரு விதவை பார்க்கிறோம் ஆண்டவரே. அவள் 7 வருஷம் மாத்திரம் புருஷனோடு வாழ்ந்தால் மற்ற நாள் முழுதுமாக தேவனுடைய ஆலயத்தில் இரவும் பகலும் ஜபம் செய்து உபவாசம் செய்து ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அதுபோல அல்ல ஆண்டவரே, நாங்களும் என்றென்றைக்கும் ஒரு உண்மையான இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு அன்போடு, முழு ஆத்மோடு, முழு பலத்தோடு உம்மை துதிக்கும்படியாக கிருபசே, உற்சாகத்தினோட ஆவியோடு உம்மை துதிக்கும்படியாக கிருபசே. இம்மட்டுமாக எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. நாங்கள் தனிமையாக இருக்கப்படும் போது நீர் எங்களுக்கு நல்ல நண்பனாக, ஏற்ற துணையாக இருந்தீர். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்ற துணை நீர் ஆண்டவரே. நீர்தான் எங்களுக்கு ஏற்றத்துணை. நாங்கள் தனிமையில் இருக்கப்படும் போது, வேதனைப்படும் பொழுது, கஷ்டப்படும் போது, அழப்படும் போது, யாரும் என்னோட கூட இல்லையே என்று நினைக்கப்படும் போது, என் தேவனை கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர் என்கிறதான ஒரு பெரிய சந்தோஷத்தை விட, மகிழ்ச்சியை விட வேறு என்ன இருக்கிறதானவரே. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னீர் ஆண்டவர். அப்படியாக ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நீர் கலந்திருக்க வேண்டும். வியாதியாக இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனை கர்த்தர் வியாதியை மாற்றுங்க. படுக்கை முழுதுமாக மாற்றிப்போடும். கவலையோடு, கண்ணீரோடு, பயத்தோடு வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே நீர் மாற்றிப்போடும். காற்றை பார்த்து இறையாதே, அமைதலாக இருந்தால் அதற்றின தேவன். எங்களுக்குள்ளே இருக்கிற பயம் ஆவி, சந்தேகத்தின் ஆவி, நடுக்கத்தின் ஆவி, கவலையின் ஆவி, எதிர்காலத்தை குறித்ததான வாழ்க்கை எப்படியாக இருக்குமோ, பிசினஸ் எப்படியாக இருக்குமோ, படிப்பு எப்படியாக இருக்குமோ என்று யோசித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே தேவனை கர்த்த எல்லாவற்றையும் அதட்டி வெளியே செய்து, கர்த்தரை நம்புகிறவன் அவன் செழிப்பான் என்று சொல், விசுவாசமானது நம்பப்படுகிறன் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிற, அதனாலே நம்முடைய முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டவர். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்ட ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவர் விசுவாசத்திலே நம்முடைய மகிமையை காணும்படியாக செய்யும் ஆண்டவரை. ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபத்துக்கு நீ பதிலளிக்கிற ஆண்டவரை, அந்த பதிலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீ செய்கிற ஒவ்வொன்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரை. நீ சர்வல்லமல்ல தேவனாய் கர்த்தராக இருக்கிற, நீ உமக்கு ஆண்டவரே எல்லாமே தெரியுமா? எதிர்காலத்தை குறித்தான ஒவ்வொரு காரியமும் உமக்கு தெரியும் ஆண்டவரே. அதனால் எது செய்தாலும் 100% இல்லையான 1000% அது என்றைக்குமே சரியானதாக இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தருகிறதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், பொறுப்பாக ஏற்றுக்கொள்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இம்மட்டுமாக இந்த மாதத்தினுடைய கடைசி நாள்வரில் எங்களை பாதுகாத்து தொடர்ந்து ஆசீர்வதித்து, உண்ண உணவையும், உடுக்க உடையும், இருக்க இருப்பிடத்தையும் கொடுத்து, இம்மட்டுமாக சமாதானத்தோடு எங்களை பாதுகாத்து கொண்டு வந்தீரே. நம்ம கொடாகொடி ஸ்தோத்திரம். இந்த குடும்ப ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த குடும்ப ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய குடும்பத்திலையும் பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டேன் ஆண்டவரே. மிருகங்கள் உம்முடைய உம்மை துதிக்கிறது என்பதற்காக என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டு, தானியேல் சிங்கத்தினுடைய கெவியிலே போடப்படும் போது அவன் வாய்களை கட்டி போட்டதுனாலே ஆண்டவரே ஒரு சிங்கமும் அவனை தொடவில்லை என்று பார்க்கிறோம் ஆண்டவர். அப்படியாக சிங்கமுடைய வார்த்தை கேட்கிறது. ஆனாலும் தானியேலுக்கு எதிராக பேசினவர்களை தூக்கி எறியப்படுவதற்கு முன்பாகவே அந்த சிங்கங்கள் அவர்களை கடித்து குதறினது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக உம்முடைய வார்த்தைகளை மிருகங்கள் கேட்கிறது என்று பார்க்கிறோம். அக்னி, கல்மழை எல்லாமே உம்முடைய வார்த்தையை, சூரியன், சந்திரன் எல்லாமே உடைய வார்த்தைகளை கேட்கிறது என்று பார்க்கிறோம். அப்படியாக எங்களையும் இந்த கொரோனா வைரஸ் காலகட்டத்தில் எங்களை அப்படியாக விலக்கி பாதுகாத்து கொண்டு, அந்த வைரஸ் ஆனது அந்த காற்றிலே எங்களுக்குள்ளே வராதபடிக்கு நீரே அதை தடுத்து நிறுத்துகிறீர் ஆண்டவரே, எங்களை வழிநடத்துகிறீரே. நம்ம கொடாக்கூட ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி இங்கே பலப்படுத்த பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆமீன். லார்ட்ஸ் ப்ரேயர். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமேன் என்பதே ஆமேன்.